ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டார்களின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ தர்மத்தின் மேன்மை. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
This is not for your observation. அப்ப என்ன வருது? அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? அதுக்கு பேர் தான் வல்வினை. அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? வல்வினை. இப்ப நாமட்டு இருந்து என்ன சிவபெருமான் எதிர்பார்க்கிறாருன்னா, வல்வினை இல்ல. கண்ணப்ப நாயனார் மாதிரி நீ கண்ணை பிடுங்கி வைக்கணும், சிறுத்தொண்ட நாயனார் மாதிரி நீ பிள்ளைக்கறி சமைக்கணும், இயற்பகை நாயனார் தான் நீ மனைவியை கொடுக்கணும் அப்படிங்கறது இல்ல. என்ன சொல்றாருன்னா, அந்த சீவன் முத்தர்கள் அந்த நிலையில உள்ளவர்கள் இந்த உலகத்துல எப்படி இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அது சுந்தரருக்கு அவதான் அட்வைஸ் பண்ற. என்ன சொல்றாரு? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கிறார்? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். சிவபெருமான் அட்வைஸ் பண்றார் சுந்தரருக்கு. அதாவது அவர்களை நீ என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தரோட வந்து டெஸ்ட் பண்ணி இவர் சிறந்தவரா அவர் சிறந்தவரா நீ பார்க்காத. இட் இஸ் நாட் யுவர் டொமைன். சிறுத்தொண்ட நாயனார் இஸ் ஈக்குவல் டு சிறுத்தொண்ட நாயனார், அவ்வளவுதான். கண்ணப்பர் இஸ் ஈக்குவல் டு கண்ணப்பர். பட் டோன்ட் சி வெதர் கண்ணப்பர் இஸ் பெட்டர் தேன் சிறுத்தொண்டர். அப்படி போயிடாத. பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னு அர்த்தம், அவருக்கு என அவர் தான். பேணலால் எம்மை பெற்றார். அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? நீ பார்த்ததுக்கும் அவங்க பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பேணினார்கள், அவர்கள் என்னை பேணினார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு குழந்தைய பேணுறோம். யாரையெல்லாம் பேணுறோம்? வயதான தாய் தந்தையர்களை நம்ம பேணுகிறோம், குழந்தைகளை பேணுகிறோம். நாம் இறைவனை எப்படி பார்க்கிறோம்? தாயும் தந்தையுமாக பார்க்கிறோம் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா இவர்கள் அப்படி பார்க்கவில்லை. என்ன என்ன தாயும் தந்தையுமா அவங்க பார்க்கல? என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? என்னை குழந்தையாக பார்க்கிறார்கள். தாயும் தந்தையுமா பார்த்தா என்ன ஆகும்? எப்பயுமே அப்பா அம்மாவா நினைச்சிட்டீங்கனாலே அவங்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம் அப்படிதான் தோணும். நீங்க அப்பா அம்மாவை நினைச்சிட்டீங்க, என்ன வாங்கலாம்? பிள்ளையா நினைச்ச என்ன கொடுக்கலாம்? அதுதானே இயற்கை. தாய்மார்களும் இது எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு பெருமையா சொல்லிக்கலாம். அது என்ன சொன்னாரு? என்னை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? என்னை குழந்தையாக பார்த்தார்கள். ஒரு குழந்தையாக பார்த்து எனக்கு பணிவிடை செய்தார்கள். பேணலால் எம்மை பெற்றார். ஆகவே அந்த நிலையை போறவங்க என்ன பண்றாங்க? சிவபெருமான்ல இருந்து என்ன வாங்கிக்கலாம்னு பார்க்க மாட்டாங்க. அதான் உள்ள கருத்து. அந்த நிலையை ஐதியவர்கள் என்ன பண்ணுவாங்க? கடவுள் தான் எல்லாம் ஆல் பவர்ஃபுல் தானே, ஏன் இதை எனக்கு கொடுக்க கூடாதா, அதை எனக்கு கொடுக்க கூடாதா அப்படிதான் சிந்திப்பாங்க. கேக்குறாரு. ஆனா சுந்தரர் எதுக்காக அனுப்புறாருன்னா, சுந்தருடைய கான்செப்ட் என்ன? அவர் தான் பெரிய புராணத்துக்கு கதாநாயகன். அவரை எதுக்காக அனுப்புறாருன்னா, அவரே சொல்லியார் சேர்க்கல சேர்க்கல. சுந்தரரை எதுக்காக அனுப்புறாருன்னா, அவரை வந்து எல்லாமே அந்த கதையை விழுந்து அதை நான் சொல்ல வேடிக்கையாக, மூலக்கதை திரைக்கதை வசனம் எல்லாமே சிவபெருமான் தான். சுந்தரே சிமியர் ஆக்டர். அப்ப சுந்தர் எதுக்காக கொண்டு வராரு? அது அவரே சொல்லிடுறாரு சேர்க்கிறாரு. சுந்தர் எதுக்காக உலகத்துக்கு அனுப்புறாரு என்றால், ஏற்கனவே தவம் செய்த இந்த தென்னாடு மேலும் சிறப்புறதற்காகவும், அந்த 63 சிறப்பை திருத்தொண்ட தொகை மூலமாக தருவதற்காகவும், அதற்காக தான் அனுப்புற. ஆகவே அங்க சேர்க்கலார் கவனமா சொல்ற, மாதர் மேல் மனம் போக்கினார். அந்த திருத்தொண்ட தொகை ஒன்றை இவர் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதான் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை தருவதற்காக இங்க வருகிறார் என்றுதான் அப்படி சொல்கிறாரே ஒழிய, அது எல்லாருமே அப்படிதான். நான் பொன்னி சுந்தரர் எல்லாருமே நம்ம இறைவனுடைய கையில நாமெல்லாம் வந்து டூல்ஸ் தான், மியர் டூல்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இந்த இப்ப என்னென்ன கேள்விகள் வருகிறது என்று கேட்டால், அந்த பெரிய புராணத்துல சொல்லப்படுகின்ற அந்த 63 நாயன்மார்கள் எப்படி வந்து வரையறுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அப்போ கலியுகத்துக்கு முன்னாடி சிவபுண்ணியத்தை காத்தவங்க இருக்காங்களா இல்லையா, ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஏன்னா சிவபெருமான் நினைக்கிறாரு கலியுகம் தான், இந்த கலியுகத்திலிருந்து இந்த சுந்தர காலம் வரைக்கும் யாரெல்லாம் வல்வினை செய்கிறார்களோ அவர்களை மட்டும்தான். அந்த இடத்துல நம்முடைய பண்டி ஏழாலை பண்டித மு கந்தையா அவர்கள் மிக அற்புதமாக அந்த இடத்தை விளக்குற, இந்த சிவபுண்ணியத்துக்கும் அருமையா அவங்கெல்லாம் ஆறுமுகநாதர் ஏழாலை கந்தையா இவர்கள்லாம் அருமையா விளக்குறாங்க. மெல்வினை என்ன பண்ண முடியாது, மெல்வினையே இலக்கண வகையார் கூறலாம், வல்வினையை இலக்கண வகையார் கூற முடியாது. அதான் வல்வினைக்கு மெல்வினை வித்தியாசம். மெல்வினை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அந்நிய மாதிரி பூஜை பண்ணு வழிபாடு இதெல்லாம் ஒரு சிஸ்டத்தை வரையறுக்கலாம். ஆனா வல்வினை இருக்கு, வல்வினைய வந்து வரையறுக்க முடியாது, அது இலக்கண வகையார் கூறப்படாது. அதான் உள்ள பாயிண்ட். இப்பொழுது அந்த கலியுகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இதே மாதிரி சிவபுண்ணியத்தை, ஏன்னா நம்முடைய வரலாறு ரொம்ப பயங்கரமான வரலாறு. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகம் வந்து இப்பதான் தோன்றியது என்ற கொள்கை இல்லை. நமக்கு வந்து இன்னும் சொல்ல போனா இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள வரலாறுலாம் நம்மகிட்ட இருக்கு. அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த சோலார் சிஸ்டத்துக்கு எவ்வளவு வயசாகுது, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்த்து அவங்க முடிவு என்ன சொல்லியிருக்காங்க, 4.5 பில்லியன் இயர்ஸ் தான் சயின்டிஸ்டுடைய 4.5 பில்லியன். ஆனா அந்த 4.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்திருக்கலாம், அப்பயும் இருக்குது, அப்பவும் யாரு இருக்கலாம், அறிவுடையவும் இருக்கான், முட்டானும் இருக்கிறான். இதை நம்ம சமயம் சொல்றது இந்த ஆதி மனிதன் கற்காலத்துல வந்தான் தற்காலத்துல வந்தான், இந்த கான்செப்ட் எல்லாம் சமயம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. இதெல்லாம் தீதாராவத கன்ஜெக்ஷன், அவங்களுடைய வரலாற்று அவங்க நோக்கில ஒண்ணு அணுகிறான் அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் ஃபாசில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறாங்க இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்றாங்க இல்லையா, ஆகவே நமக்கு அந்த கணக்கு கிடையாது. அப்போ எல்லா யுகங்களையும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டா எப்பொழுதுமே நம்ம ஞானியில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இப்ப கந்தபுராண கதை எப்ப நடந்தது என்று கேட்டால் கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன சொல்றாரு நீங்க பாக்கணும். வாங்க 20,000 இயர்ஸ் ஆச்சு, 40,000 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு இல்ல. கச்சியப்ப சிவாச்சாரியர் முருகனை பத்தி உனக்கு தெரியுமா, அவர் என்ன சொல்றாரு, ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன ஆதலால் இக்கதையும் அனந்தமாம் வேதமாகும், அவ்வேதத்தினுள் விரித்தோது காந்தத்தின் உண்மையை கூறுவாம். இந்த முருகனுடைய வரலாறு நடந்து எவ்வளவு நாள் ஆச்சா, பல கற்பங்கள் சென்று விட்டன, பல கற்பங்கள். ஒரு கற்பம் எவ்வளவு நாள் சொன்னேன், 432 கோடி வருஷம் ஒரு கற்பம், 4.432 crores of human years, that is one கற்பம், ஒரு கல்பன். சான்ஸ்கிரிட்ல இட்ஸ் கால்ட் கல்பன். தமிழ்ல எப்படி வரும், கற்பம். திருமாசு எப்படி வருது, கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருமாசுல வருது அந்த வார்த்தை. சான்ஸ்கிரிட்ல இட்ஸ் கால்ட் கல்ப, தமிழ் முறைப்படி கற்பம். இந்த வலிமை இல்லைனா போடும், இடைநீ இல்லைனா போட்டா பிரெக்னன்சி அர்த்தம் தமிழ்ல, கற்பம் அது இடைநரானா, இது வல்லினரானா போடணும். அப்ப கச்சியப்ப சிவாஜி என்ன சொல்றாரு, ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன, இந்த சூரபத்தனை முருகன் வதம் செய்து எத்தனையோ கற்பங்கள் ஆகிவிட்டன. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்பேன் இருப்பார். இதனாலதான் நம்முடைய எப்பொழுதுமே நம்ம திருவாசத்தை ஓதுறோம், தேவாரத்தை ஓதுறோம், எல்லாம் ஓதிட்டு முடிவு எப்படி வர்றோம்னா நம்ம நோஷன்ஸ்ல வர்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறது, இந்த சிவபெருமான் தீவிரத்தை எரித்ததுக்கு பிறகு எத்தனையோ பிரம்மாக்கள், எத்தனையோ திருமார்கள், எத்தனையோ இந்திரர்கள், அவர்களுடைய லைஃப் ஸ்பேன் எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டு. ஏன்னா அந்த புராண கதையை போய் உங்க இப்ப ஒரு அஸ்ட்ரானமிஸ்ட போயிட்டு இந்த ஸ்டாருக்கும் அந்த ஸ்டாருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்டா அஸ்ட்ரானமியில என்ன சொல்றான், கேன் யூ டெல் இன் கிலோமீட்டர் ஆர் மைலேஜ், எத்தனையோ இந்திரர்கள் எத்தனையோ பிரமர்கள் போய்விட்டார்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய, நீ சொல்ற மாதிரி ஏசி எவ்வளவு பிசி எவ்வளவு சொல்ல முடியாது. எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்கள் மண்மிசை மால்வளர் மாண்டனர்கான் தோணோக்கம். திருவாசகத்தை நம்ம ஓதி என்ன பிரயோஜனம், மாணிக்க வாசகத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு திருவாசகம் ஓதி ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இன்னைக்கு அப்படிதான் ஆகுது, இன்னைக்கு எல்லாருமே ஞானிகள் சொல்லுவதை நம்பாமையே அதாவது முட்டுவதை செய்யறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. நம்ம கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கேள்வி வருது, பெரிய புராண காலத்துக்கு முன்னாலேயே இந்த சிவபுண்ணியத்தை காத்தவர்கள் இருக்கிறார்களா, வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு என்ன பண்ணாங்க, நிறைய சிவ மகாபுராணங்கள்ல வர்ற வரலாறு எல்லாம் தொகுத்து, அதாவது இந்த கலியுகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல கற்பங்கள்ல சிவபுண்ணியத்தை காத்தவர்கள் இருக்கிறார்களா, இதே மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா, நம்முடைய பார்வையில எக்ஸென்ட்ரிக் அது, எப்பயுமே பார்வை மாறும் இல்லையா. விஷயம் நான் ஒன்னு செய்யறேன், என்னுடைய பார்வையில் நீங்க ஒன்னு எழுதுறீங்க, அவருடைய பார்வையில ஒன்னு செய்யற. சாதாரண உலகத்தில் நேற்று நடந்த செய்தியவே பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்கும், 100 பத்திரிகையை படிச்சா 100 பத்திரிகைக்கார 100 விதமா எழுதுவான். நேற்று நடந்த சம்பவத்துக்கு இந்த இன்சிடென்ட் நேற்று நடந்திருக்கும், இன்னைக்கு படிங்க, ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு கலர் கொடுப்பான். நேற்று நடந்த விஷயத்துக்கு இவ்வளவு கலர் கொடுக்குறான் இல்லையா. அப்ப எத்தனை கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த செய்திகளை எத்தனை கலர் வந்திருக்கும். அப்போ அந்த நூல்களுக்கு என்ன பேர் வச்சாங்க, இந்த பேரை மட்டும் குறிச்சுக்கோங்க, பிரம்மோத்தர காண்டம், பிரம்மோத்தர காண்டம், கூர்ம புராணம், காஞ்சி புராணம், வாயு சம்ஹிதை, இது மாதிரி நூல்கள்ல இந்த நாயன்மார்கள் மாதிரியே பலவிதமான சிவபுண்ணியங்களை செய்து உலக புண்ணியங்களை எல்லாம் அவர்கள் உலக அறங்களை எல்லாம் மீறினார்கள், மீறி சிவபுண்ணியம் நிலைநாட்டினர்களுக்கு சிவபெருமான் அருள் செய்திருக்கிறார். அந்த வரலாறுகள்லாம் ஏற்கனவே பல நூல்கள்ல தொகுக்கப்பட்டு விட்டது. அந்த பிரம்மோத்தர காண்டம், உபதேச காண்டம், உபதேச காண்டம் கந்த புராணத்துல, கந்த புராணத்தினுடைய 7வது காண்டம் உபதேச காண்டம். அந்த உபதேச காண்டத்திலேயே நிறைய கேரக்டர்ஸ் வர்றாங்க. அவங்க எல்லாம் எப்ப வாழ்ந்தாங்க, முந்தி யுகங்களிலே. அத அந்த கூர்ம புராணம், பிரம்மோத்தர காண்டம்ங்கிறது, அதாவது சிவ மகாபுராணங்கள்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் தொகுத்து, ஒரு பெரிய அரசனும் புலவனுமாக ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு வரதுங்க ராமபாண்டியன், வரதுங்க ராமபாண்டியன். அந்த வரதுங்க ராமபாண்டியன் தமிழிலே செய்யுள்களாக பாடியிருக்கிறான். அதே போல கூர்ம புராணத்தை அதிவீர ராமபாண்டியன், இவங்கெல்லாம் பெரிய பாண்டிய மன்னர்கள். அதாவது சில மன்னர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் மன்னர்கள் மட்டும் இல்ல, தேவர் கிரேட் ஸ்காலர்ஸ் ஆல்சோ, போத் இன் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். அதான் நீங்க முக்கியம், கம்பருக்கு சம்ஸ்கிருதம் தெரியலன்னா கம்பராமாயணத்தை பாடிக்க முடியுமா, பெரிய தமிழுக்கு இலக்கணம் சொல்றமே, கம்பருக்கு சம்ஸ்கிருதம் தெரிய போய் தானே கம்பராமாயணத்தை பாட முடிஞ்சது, வரல கம்பராமாயணத்தை பாட முடிஞ்சது. அதே போல அந்த வடமொழியிலே உள்ள பெரிய மகாபுராணங்களை எல்லாம் பாண்டிய மன்னர்கள், இந்த பேர் உங்களுக்கு வேணும்னா குறித்துக் கொள்ளுங்கள், அந்த பிரம்மோத்திர காண்டம் என்ற ஒரு பெரிய ஒரு வரலாற்றிலே வரதுங்க ராமபாண்டியன் என்ற ஒரு அரசன் சொல்லியிருக்கிறான். கூர்ம புராணம் என்ற ஒரு புராணத்தை வந்து அதிவீர ராமபாண்டியன் என்ற ஒரு மன்னன் சொல்லியிருக்கிறான். வாயு சம்ஹிதை, அது வடமொழியில, அந்த வாயு சம்ஹிதையை சொன்னவன் வந்து குலசேகர வரகுண ராமபாண்டியன். தமிழ்லேயே பாடிக்கிறாங்க எல்லாமே, நாம எல்லாமே தமிழை பார்த்து சொல்ல முடியும். வியாசரை பார்த்து கந்த புராணத்தை தெரிய முடியுமா, வால்மீகியை பார்த்து ராமாயணத்தை தெரிய முடியுமா, வியாசரை பார்த்து மகாபாரதம் தெரிய முடியுமா, இப்ப நமக்கெல்லாம் அதெல்லாம் மொழிபெயர்த்து சொன்னதுனால தெரிய முடியுது, இல்லைன்னா எப்படி தெரிய முடியும். அதே போல காஞ்சி புராணம், இந்த வாயு சங்கிரே, கூர்ம புராணம், உபதேச காண்டம், பிரம்மோத்திர காண்டம் போன்ற நூல்கள்ல கலியுகத்துக்கு முன்னாடி இந்த சிவபுண்ணியத்தை நிலைநாட்டிய அடியார்கள் வரலாறு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. ஆகையால்தான் சிவபெருமான் நினைக்கிறாரு, கலியுகத்துக்கு பின்னும் சிவ தர்மத்தை காத்தவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை உலகத்தாருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சுந்தரை இங்கே அனுப்புகிறார். அப்படிதான் அந்த சுந்தருடைய அவதார நோக்கத்தை சேக்கலா சுவாமிகள் பிடித்து காட்டுகிறார் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது ஒரு பரவலாக அந்த பெரிய புராணம் என்ற ஒரு விஷயத்தை நான் வந்து பலவிதமான கோணத்துல உங்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த சிவபுண்ணியங்கள் வந்து சிறப்பாக சொல்வேன் சொல்லி, ஆனா எவை சிவபுண்ணியங்கள் என்பதை சொல்லவில்லை என்று அவர் சொன்னார். அது நல்ல கேள்வி. ஆகவே வாட்டாக சிவபுண்ணியங்கிறத டிஃபைன் பண்ணும் இல்லையா, அவற்றை பற்றியும் அந்த சிவபுண்ணியங்களிலே சொல்லப்பட்ட அறங்கள் எப்படிப்பட்ட தன்மை என்பதை நம்முடைய நூல்கள் எப்படி சொல்கிறது. ஏன்னா சில விஷயங்களை நான் சொல்லும்பொழுது பிரமாணம் வேணும், நான் சொல்ற செய்தி எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அப்பதான் நான் வந்து சைவம் பேசுகிறேன்னு அர்த்தம். ஒரு செய்தியை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், நம்முடைய சிவ தர்மத்தின் பிரகாரம் வந்து இந்த குற்றங்கள் 4 வகைப்படும்னு சொன்னேன், பாவம், பழி, பாதகம், மாபாதகம். அதுக்கு விளக்கமெல்லாம் சொன்னேன், எந்த எல்லா குற்றங்களும் இந்த 4 கேட்டகரியில தான் வரும். இந்த சொல்லாட்சி எல்லாம் எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். ஏன்னா அது மாதிரி சொல்லும் பொழுது இப்ப திருவாசகத்துல வந்து ஒரு இடத்த சொல்றார், பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். திருத்தோணோக்கத்துல அந்த பாதகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, பாதகமே சோறு. சோறு என்பது இங்க வீடு பேருன்னு அர்த்தம், அன்னம் சோறு என்பதற்கு பொதுவாக இங்க வந்து இலங்கை தமிழகத்திலே வந்து நாம் பார்க்கிற ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், அவங்க சோறுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பொதுவாக இங்க சென்னையில வந்தா சாதம் தான், சாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது தமிழ் வார்த்தை இல்லை, சோறு என்பது தமிழ் வார்த்தை. அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம், சோறு என்பதை இங்க எல்லாரும் சொல்லுகிறார்கள். சோறு என்பதற்கு நமக்கு வந்து இன்னொரு பொருளும் உண்டு, வீடு பேரு ஞானம், அதுக்கு சோறுன்னு தான் பேரு தமிழ்ல. அதனாலதான் திருவாசகத்துல அந்த இடத்துல சொல்ற, அதுபோல அன்னைக்கே சொன்னேன், அன்னம்பாலிக்கும் தில்லை என்பதும் அங்க சோறுங்கிற அர்த்தம் இல்லை. அங்க அன்னம் என்பது வீடு பேருங்கிற பொருள் தான். தில்லை சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும், மேலும் இப்பூமிசை பொன்னம்பாலிக்கும். பொன்னம் என்பது இங்க அன்னம் என்றால் வீடு பேரு, பொன்னம் என்றால் தேவர் உலகம். இதை மகேஸ்வர பூஜையில பாடுவாங்க, அர்த்தம் தெரியாம பாடுறாங்க. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அதாவது அது ஏன்னு கேட்டா, அதாவது சாப்பிடுவது அது அது இன்னொரு நாளைக்கு இந்த மாகேஸ்வர பூஜையை பற்றி சொல்லணும் உங்களுக்கு நான். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு கேள்வி நான் கேட்டேன் இல்லையா, அதாவது சைவ உணவு சாப்பிடுகிறவன்லாம் சைவனா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா, கேள்வி கேட்டு பதில் சொல்லல. அதுதான் பொதுவாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், அந்த நாம் உண்ணுகின்ற அந்த உணவு இருக்கே அது வந்து ஒரு யாகமாக பூத யஜ்ஞம் என்று பெயர். அதாவது சைவம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளை கும்பிடுறது மட்டும் இல்லை, எப்படி தூங்கணும், எப்படி வந்து உணவை உண்ணணும், இது மாதிரி உலகியல் ஒழுக்கங்கள், இன்னும் சொல்ல போனா எப்படி வந்து உடல் உறவு கொள்ள வேண்டும் என்பது கூட நம்மகிட்ட விதிக்கப்பட்டது. என்னென்ன நாட்கள்ல உடல் உறவு கொள்ளணும், எந்த நாள்ல உடல் உறவு கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சைவம் வந்து வெறும் கடவுளை பற்றி மட்டும் பேசல, எல்லாவற்றையும் நம்முடைய ஹெல்த்து உடல்நிலை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் வந்து நமக்கு கிரியைகளை விதித்திருக்கிறார். அதுபோல பாதகம், இந்த மாபாதகம் என்ற சொற்கள் எல்லாம் பாருங்க, அதே போல திருக்கழிப்பு படியார் இந்த நூல்ல இருக்கு பாரு. இந்த நூல்ல வந்து பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே, தாதையை வேதியனை தாளிரண்டும் சேதிப்ப, திருக்கழிச்சுப்படியால சொல்ல. எதுக்காக சொல்றேன்னா, நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய நூல்ல ஞானிகள் ஆண்டு காட்டியிருக்கிறார்கள், யூசேஜ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல திருவிளையாண்டு புராணத்துல ஒரு ரெண்டு படலம் ரொம்ப அற்புதமான ஒரு படலம், பழி அஞ்சின படலம், மாபாதகம் தீர்த்த படலம். ஒண்ணுல பழியும் பாரு, இன்னொருத்துல மாபாதகம் பாரு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, பாவம் பழி பாதகம் மாபாதகம், இதுதான் இறைவன் நமக்கு பொதுவாக நம்ம தவறுகள் எல்லாவற்றையும். அன்னைக்கே நான் சட்டத்துல உதாரணம் காட்டினேன், அன்லாஃபுல் இல்லீகல் கிரைம். சட்டத்துல எந்த குற்றமானாலும் அந்த மூணுக்குள்ளதான் வரும். ஒன்னு அன்லாஃபுல்லா இருக்கும், இன்னொன்னு இல்லீகலா இருக்கும், இல்லை என்றால் கிரைம். எது வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கும் உரியதோ அதுதான் கிரைம். மற்றெல்லாம் ஃபைன் போடுறதோட சரி, லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், இது மாதிரி பல விஷயங்கள். ஆகவே சட்டத்தில் வந்து எல்லாவற்றையும் மூணு குழு தான் அடக்கியிருக்கிறாங்க, இல்லீகல் அன்லாஃபுல் கிரைம். இதுக்குள்ள தான் உலக இந்த சட்டம் கூட அமையும், எல்லா நாட்டிலையும் அப்படிதான். ஆனால் நம்முடைய சட்டங்கள் எப்படி ஆச்சுக்கிறாங்க அப்படின்னா, பாவம் பழி பாதகம் மாபாதகம் இதுக்குள்ள தான் எல்லாம் வருது. இவற்றையெல்லாம் நூல்களில் வந்து அந்த அந்த சொல்லாட்சியே திருவிளையாடு புராணத்தில் பழி அஞ்சின படலம், அதை பழிங்கிற இன்னொரு தவறு என்ன சொல்றாரு, மா பாதகம்ங்கிற. அதெல்லாம் கரெக்டா அந்த அந்த வார்த்தைகள்லாம் அப்படி கரெக்டா டேர்ம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்குதான் தமிழ் இலக்கணம், இந்த சொல்லாட்சி, நம்ம நூல்களுடைய இதெல்லாம் வந்து நாம தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு குரு தொட்டு காமிச்சாதான் தெரியும். அதே போல இந்த நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பிரமாணம் எழுதி கொள்ளுங்கள். அதாவது அந்த வைதிக சட்டத்தையும் உலக சட்டத்தையும் சிவ புண்ணியத்தை செய்வதற்காக வயலேட் பண்ணினால் அது குற்றமாகாது. அதுக்கு எங்க இருக்கு, சிவஞான சித்தியார் 119 உண்மை நெறி விளக்கம் ஒரு நூல் இருக்கு, உண்மை நெறி விளக்கம் இப்படி ஒரு நூல் இருக்குது. இந்த மாதிரி நூல்கள்லாம் இந்த செய்திகள்லாம் அதுல வரும், 14 சாத்திரங்கள் இதுவும் ஒண்ணு. அந்த உண்மை நெறி விளக்கம் 6வது பாடல சொல்றேன். இப்ப சிலவற்றை உங்களுக்கு தொட்டுக்காக விரும்புகிறேன், ஏன்னா இது ஒரு நிறைய நான் சப்ஜெக்ட் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். ஒரு நாள் சிவ புண்ணிய இதை இதை பற்றி சிவ சின்னங்கள் விபூதி ருத்ராட்சம் இதை எப்படி தரிக்க வேண்டும், அது ஒரு அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் இல்லையா. இப்போ நாவலருடைய போஜன விதி, ஒரு சைவன் வந்து எப்படி சாப்பிட வேண்டும் என்று நாவலர் பெருமா அருமையாக இருக்கிறார். அருமையாக அதை வந்து நம்மளால கடைபிடிக்க முடியறத கடைபிடிக்கலாம் இல்லையா, சிலவைகள் நம்மளால கடைபிடிக்க முடியாதவை இருக்கிறது, அதை விட்டுருவோம். எதெல்லாம் வாட் இஸ் பாசிபிள் யூ கேன் டூ இல்லையா, அந்த அளவுக்கு பலன் உண்டு கட்டாயமாக. அதெல்லாம் நாவலர் எழுதினார். அந்த போஜன விதியில சொல்லி இருக்கிறபடி உணவை சாப்பிட்டாதான் சைவ உணவு. நாட் பிகாஸ் இட் இஸ் அன் வெஜிடேரியன் டயட். வெஜிடேரியன் டயட் என்பதுக்கு அர்த்தம் சைவ உணவு என்பதற்கு வெஜிடேரியன் டயட்னு அர்த்தம் இல்லை. அன்னைக்கே சொன்னேன், சைவ உணவுங்கிறது ஆங்கிலத்தை சொல்வதாக இருந்தால் ஒரே சிங்கிள் வேர்ட் அது கிடையாது. ஆகவே டயட் ஆப்லேட்டட் டு லார்ட் சிவா, ஆப்லேட்டட் சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து உண்ணுகின்ற உணவு தான் சைவ உணவு. மற்றபடி சாதாரணமா மரக்கறி உணவுன்னு சொல்லுவோம் நாங்க. எங்க அங்கே என்ன சொல்லுவீங்க, இதுல வெஜிடேரியன் மரக்கறி உணவுன்னு சொல்லுவோம். அது அதுக்கு தனியாக ஒரு வார்த்தை இருக்கு, அது சைவ உணவுன்னு பேர் இல்லை. இப்ப இன்னும் சொல்ல போனா ஒரு செய்தியை சொல்றேன், இந்திய நாட்டிலேயே அதாவது மற்ற எல்லா கம்யூனிட்டியும் எடுத்தீங்கன்னா ஆல் ரிலிஜியன், இஸ்லாம்ல இஸ்லாம்லயும் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க, சீக்ஸ்லயும் வெஜிடேரியன் இருக்கிறாங்க, புத்திஸ்ட்லயும் வெஜிடேரியன் இருக்கா, நான் வெஜிடேரியன் இருக்கிறான், ஹிந்துஸ்ல வெஜிடேரியன் இருக்கா, நான் வெஜிடேரியன் இருக்கான். ஆனா ஒரே ஒரு சமயத்துல மட்டும்தான் தேர் ஆர் நோ நான் வெஜிடேரியன்ஸ், அதுதான் ஜெயினிசம், ஜெயின்ஸ் என்று சொல்வார்கள். நமக்கு தேவார்கள் சமணர், சமணர்கள் மட்டும்தான். சமண மதத்துல வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரிவே கிடையாது, ஆல் ஆர் வெஜிடேரியன் சொல்லி. அப்படி இருந்தா கூட எதுக்காக சொல்றேன்னா, அப்படி இருந்தால் கூட அவர்கள் உணவு சைவ உணவுன்னு பேர் வைக்கல, அதான் தெரியும். நம்மகிட்ட மிக்சர் தான் இருக்காங்க, அதுலயும் ஆராய்ச்சி, முட்டை சைவமா அசைவமா அப்படி ஒரு ஆராய்ச்சி, கேக்கு சைவமா அசைவமா, முட்டை சைவமா அசைவமா, இப்படி எல்லாம் வேண்டாத ஆராய்ச்சி நம்ம நிறைய பண்ணுவோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு உணவு கட்டுப்பாடு உள்ளவங்களுக்கு கூட சைவ உணவு நம்ம எடுத்துக்கல, அதுக்காக சொல்ல வரேன். ஆகவே சைவம் என்பது அங்க சைவ உணவு சிவபெருமானுக்கு நிவேதிப்பது. இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, சிவபெருமானுக்கு எப்படி சார் நிவேதிக்கணும்னு கேட்பீங்கல்ல, சிவபெருமானுக்கு எப்படி நிவேதிக்கிறது, அடுத்த கேள்வி வந்துடும். அதுக்குதான் நாவலில் எழுந்தார் போஜன விதி, போஜன விதி நாவலில் எழுந்தது அதுக்காகத்தான். அந்த முறையில உணவை சாப்பிடும் பொழுதுதான் அது சைவ உணவாகிறது சமய கொள்கையின் பிரகாரம். இப்பொழுது அடுத்த ஒரு கேள்வி என்ன வருகிறது என்று கேட்டால், இந்த நம்முடைய சமயங்களில் வரக்கூடிய அந்த அப்ளை லாக்கு வர்றேன், சட்டத்தை சொல்லிட்டு இது வரைக்கும் நம்முடைய சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத இப்பொழுது, இப்ப மனுச்சோடனை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இந்த மனுச்சோடன் வந்து தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தான். இப்போ இதை ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று வந்து ஒரு அரசன் என்ற முறையிலே நீதி செலுத்த வேண்டிய கடமை. இப்ப அவனுக்கு இன்னொரு ரோல் இருக்கு, as a father whether his action is right or wrong, as a king correct, as a king வந்து யாருக்கும் பார்ஷியாலிட்டியே கிடையாது. இந்த கேள்விக்கு சைவம் வித்தியாசமா பதில் சொல்லுது, as a father his action is right or wrong. மனுச்சோழங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இங்கதான் சைவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, as a father also his action is correct. ஒரு ஆச்சரியமா எப்படி இருக்க முடியும், as a father வந்து சரியாது சரியாக சொல்ல முடியுமா என்றால், இங்கேதான் சொல்லப்படுகிறது சைவம் என்ன சொல்கிறது கேட்டால், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அதாவது எதற்காக தண்டனை கொடுக்கணும், இந்த கான்செப்டே மாறுது. ஒரு குற்றவாளிக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும், என்ன பதில் சொல்றீங்க? ஒன்று என்ன சொல்லலாம், ரெண்டு காரணம் தான் சொல்ல முடியும். ஒன்று, இந்த சொசைட்டியில ஒரு ஆர்டர்லினஸ் வரணும், அப்படி எல்லாரும் தப்பு பண்ணிட்டே போனா எப்படி நடக்க முடியும். ஆகவே டு என்போர்ஸ் ஆர்டர்லினஸ் லா அண்ட் ஆர்டர், டு என்போர்ஸ் லா அண்ட் ஆர்டர் இந்த சொசைட்டி, இது ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம், அவன் திருந்தி வாழ வேண்டும், அதுக்குதான் ப்ரொபேஷன், பிரிசனர்ஸ்க்கு ப்ரொபேஷன் உண்டு. அதுல இன்னொரு சட்டமும் இருக்கு, இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயில இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல இடத்தையும் வளர்ந்து கொண்டால் இந்த ஜெயில் ஆபீசர், அதுக்குன்னே ஒரு ஆபீசர் இருக்கார் ப்ரொபேஷனரி ஆபீசர்னு, அவர் சர்டிஃபிகேட் பண்ணா 7 வருஷம் உள்ள வந்து 5 வருஷத்துலயும் வெளியே போகலாம். இட் இஸ் கான்டெக்ட் இன்சைட் த பிரிசன் இஸ் ஓகே, இட் ஹாஸ் பி சர்டிஃபைட் பை ப்ரொபேஷனரி ஆபீசர். இப்போ இந்த ரீசன் தான் சொல்றீங்க, ஆனால் இங்கேதான் சைவம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஒரு குற்றவாளிக்கு எதற்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இங்க சைவம் வித்தியாசமான பதில் சொல்லுது. என்னவென்றால், இப்ப இதுல ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், என்னன்னு கேட்டா, குற்றம் செய்த அத்தனை பேருக்கும் அரசாங்கமும் போலீஸும் தண்டனை கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்கலாம். நீங்க நிச்சயமாக குற்றம் செய்ததுல 0.001% தான் ஆப்பிடுறோம், அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கறோம். எல்லா நாட்டிலையும் கிட்டத்தட்ட அப்படிதான். நான் வேடிக்கையா சொல்றேன், நாம் செய்த குற்றம் எல்லாத்துக்கும் தண்டனை பெறுவதாக இருந்தால் நம்ம அனைவருமே ஜெயிலு கூடதான் இருப்போம். உண்மையா இல்லையா சொல்லுங்க, மனச கைவி சொல்லுங்க. இட் ஹஸ் நாட் பீன் புக்டு, இட் ஹஸ் நாட் பீன் ப்ராசிக்யூட்டட். அப்ப என்ன தெரியுது, குற்றம் செய்தவர் அத்தனை பேரும் தண்டனை பெறுவதில்லைங்கிறது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட் தானே. ஆனா இங்கதான் என்ன சொல்லுது, நீ செய்த ஒரு குற்றத்திற்கு அரசன் உனக்கு தண்டனை, அரசன் இப்போ அரசாங்கம்னு வச்சுக்கணும், ஒரு அரசன் தண்டனை கொடுக்கவில்லை என்றால் அப்படி கொடுக்காத அந்த குற்ற அந்த அந்த தவறுக்கு இறைவன் தண்டனை கொடுப்பார். இங்க இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த அரசன் ஒரு தண்டனை கொடுத்து விட்டால் யமதூதர்கள் அதற்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள்.